الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمدٍ صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار، أو كما قال صلى الله عليه وسلم. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு வகை ஒரு சாரார் யார் என்று சொன்னால், அவர்கள் வாழ்க்கை முழுவதற்கும் வகையை அடிப்படையாக கொண்டு, அல்லாஹுடைய புறத்திலிருந்து நபிமார்களுக்கு கிடைத்த வகையை அடிப்படையாக பின்பற்று கொண்டு வாழக்கூடிய மக்கள். முஸ்லிம்களை பொறுத்தவரை நம்மிடம் வகை இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்குமான அடிப்படை வகையிலிருந்து, குர்ஆனிலிருந்து, பெருமானாருடைய வழிகாட்டுதலிலிருந்து பெறப்பட்ட வகை இருக்கிறது. இன்னொரு சாரார் உலகத்திலே வெறும் யூகங்களை பின்பற்றக்கூடியவர்கள், வெறும் அனுமானங்களை பின்பற்றக்கூடியவர்கள். அவர்கள் எதை செய்தாலும், ஏன் இதை செய்கிறீர்கள் என்று கேட்டால், அதற்கு அவர்களிடம் ஆதாரம் எதுவும் இருக்காது. ஒரே ஆதாரம், எங்களுடைய மூதாதையர்கள் செய்தார்கள் என்று தங்களுடைய முன்னோர்களை ஆதாரம் காட்டக்கூடிய ஒரு கூட்டம். ஆக இப்படி இந்த உலகத்தில் இரு சாரார், ஒரு சாரார் வகையை பின்பற்றக்கூடியவர்கள், இன்னொரு சாரார் யூகங்களை பின்பற்றக்கூடியவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிற போதும், அது ஜும்மாவுடைய பிரசங்கமானாலும் சரி, மற்ற சந்தர்ப்பங்களில் பிரசங்கம் செய்வதானாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஒவ்வொரு உரையிலும் இந்த விஷயத்தை அழுத்தமாக சொல்வார்கள். இன்ன ஹைரல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை. ஹைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டுதலில் சிறந்தது பெருமானாருடைய வழிகாட்டுதல். வார்த்தைகளில் சிறந்தது குர்ஆன். குர்ஆனை விட சிறந்த வார்த்தை மனித உலகம் கண்டிட முடியாது. குர்ஆன் வார்த்தைகளில் சிறந்தது. வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் பெருமானாருடைய வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதலை விட ஒரு சிறந்த பாதையை, ஒரு சிறந்த வழியை யாரும் காட்டிவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே முஸ்லிம்களாகிய நமக்கு இந்த வகையுடைய வழிகாட்டுதல், பெருமானாருடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. நாம் எதை செய்வதானாலும் இப்படித்தான் செய்ய வேண்டும். ஒரு திருமணமாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், ஒரு சாதாரண ஹத்னா என்கிற ஒரு சுன்னத்தான முறையாகட்டும், ஒவ்வொன்றையும் இப்படி செய்ய வேண்டும். அதற்கு ஆதாரம் இது. நாம் ஹஜ்ரா ஸ்வதி முத்தமிடுகிறோம், எதற்காக? பெருமானார் முத்தமிட்டார்கள், நாம் முத்தமிடுகிறோம். ஒவ்வொரு செயலையும் செய்வது என்பது ஆதாரத்தின் அடிப்படையில், வகையினுடைய அடிப்படையில் அமைந்தது தான் முஸ்லிம்களுடைய செயல்பாடுகள். உலகத்திலே மற்றொரு சாராரும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த அடிப்படையும் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் செய்யக்கூடிய எல்லாமே யூகத்தின் அடிப்படையில், அவர்கள் மூதாதையர்களுடைய பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் எல்லாவற்றையும் செய்பவர்கள். இது உலகில் உள்ள முஸ்லிம் அல்லாதவர்களுடைய நிலை. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், முஸ்லிம்களாகிய நாமும் மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதலை புறக்கணித்து விட்டு, மார்க்கம் என்ன சொல்கிறதோ, வகை மூலமாக நாம் எதை பெற்றோமோ அந்த வழிகாட்டுதலை புறக்கணித்து விட்டு, ஏறத்தாழ முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பாதையிலே தான் நாம் செய்கிறோம், நாமும் சென்று கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் அல்லாதவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடையாது. எனவேதான் நாம் பார்க்கிறோம், இப்போது அவர்களுடைய பண்டிகையான பொங்கல் என்கிற ஒரு பண்டிகை சென்றது. அந்த பொங்கலிலே ஒரு நாள் மாட்டு பொங்கல். அன்றைக்கு மாட்டை கடவுளாக வழிபடுகிறார்கள், மாட்டை பூஜை செய்கிறார்கள், அதை கண்ணியப்படுத்துகிறார்கள், அலங்கரிக்கிறார்கள். ஆனால் மறுநாள் அதே மாட்டை ஜல்லிக்கட்டு என்கிற பெயரில் அதை இம்சை செய்கிறார்கள், ஜல்லிக்கட்டு என்கிற பெயரில் அதை வதை செய்கிறார்கள். ஒரு நாள் அந்த மாடு கடவுளாக தெரிகிறது, மறுநாள் அதே மாட்டை ஒரு விளையாட்டுக்காக பயன்படுத்தி அதை வதை செய்வதை, சித்திரவதை செய்வதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? அவர்கள் பெற்ற வழிகாட்டுதல் இறை வழிகாட்டுதல் அல்ல. ஒரு இறை தூதருடைய வழிகாட்டுதல் அல்ல, அது வகையினுடைய வழிகாட்டுதல் அல்ல, வெறும் யூகத்தின் அடிப்படையில், மூதாதையருடைய பழக்கம் என்ற அடிப்படையில் அவர்கள் பின்பற்றக்கூடிய எல்லாமே இந்த வகையில் தான் இருக்கும். இன்றைக்கு முஸ்லிம்களாகிய நாமும் ஒரு அற்புதமான மார்க்கத்தை பெற்றிருக்கிற நாம், இறை தூதருடைய வழிகாட்டுதலையும் வகையின் வழிகாட்டுதலையும் பெற்றிருக்கிற நாம், அந்த சமுதாயத்திற்கு பின்னால் நாமும் போய்கொண்டிருக்கிறோம். ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னால் கூட நான் பேசினேன், பெருமானார் ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள், என்னுடைய சமுதாயம் மற்ற சமுதாயங்களுடைய கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்றுவார்கள். எந்த அளவிற்கு மற்ற சமூகத்தில் ஒருவன் தன் தாயோடு உபச்சாரம் செய்தால் இந்த சமூகத்திலும் ஒருவன் அந்த காரியத்தை செய்வான். மற்ற சமுதாயத்தினர் ஒரு உடும்பு புதருக்குள் தலையை நுழைத்தால் என் சமுதாயத்திலும் ஒருவன் அதை செய்வான் என்று பெருமானார் சொன்னார்கள். இன்றைக்கு வகையினுடைய பெருமானாருடைய வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடிய நாம், அந்த வழிகாட்டுதலை வைத்திருக்கிற நாம், எல்லா விஷயத்திலும் இன்றைக்கு மாற்றார் வழியிலே செல்வதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே தான் அண்மையிலே நடந்த ஒரு விஷயத்தை நாம் கேள்விப்பட்டோம். நம்முடைய ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் சேவக்கட்டு என்கிற பெயரில் நடக்கிற ஒரு கேலிக்கூத்தான மிருகங்களை வதை செய்கிற ஒரு மோசமான ஒரு விளையாட்டு. பாருங்கள், வீர விளையாட்டு என்பது இன்னொரு இனத்தை, இன்னொரு ஒரு உயிரினத்தை மோத வைத்து அதை ரசிப்பது வீர விளையாட்டு அல்ல, அது வக்கர புத்தி. இன்னொரு உயிரினத்தை மோத வைத்து அதை ரசிப்பது வக்கர புத்தி, நிச்சயமாக மார்க்கத்திலே அதற்கு இடமே கிடையாது. ஆனால் இந்த சேவக்கட்டு என்கிற அந்த ஒரு கேலிக்கூத்தான மார்க்கத்தில் அறவே இடமளிக்கப்படாத பெருமானார் தடை செய்த நஹா அனித் தஹரீஷ் பைனல் பஹாயிம், விலங்குகளுக்கு இடையில் மோதல், விலங்குகளை சண்டையிட செய்வதை பெருமானார் அன்றைக்கு தடுத்திருக்கிறான். விலங்குகளை மோதவிட்டு அதை ரசிப்பதை பெருமானார் தடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு முஸ்லிம்கள் ஆண்களும் பெண்களும் அந்த விளையாட்டை ரசிப்பதற்காக நம்முடைய ஊரிலிருந்தும் கூட்டம் கூட்டமாக செல்கிறார்கள். அது மட்டுமல்ல, சில முஸ்லிம்களும் அந்த சேவக்கட்டு பந்தயத்தில், அந்த விளையாட்டில் அதில் பங்கு பெறுகிறார்கள் என்பதை நாம் கேள்விப்படுகிற போது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விலங்குகளுடைய காருண்யம், விலங்குகள் மீது ஒரு முஸ்லிம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை பற்றி சொன்ன ஹதீஸுகள் ஒரு தனி நூலாக தொகுக்கலாம். விலங்குகளோடு எப்படி நடக்க வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி சஹாபியினுடைய தோட்டத்திற்கு செல்கிறார்கள். அங்கே அந்த அன்சாரியினுடைய தோட்டத்திலே ஒரு ஒட்டகம் மெலிந்து காணப்படுகிறது. பெருமானார் அந்த ஒட்டகத்திற்கு அருகிலே செல்கிறார்கள். அந்த ஒட்டகம் அழுகிறது. ஒட்டகத்தினுடைய அழுகை தான் அதனுடைய பாஷை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய உரிமையாளரை அழைத்து கேட்டார்கள், இந்த ஒட்டகத்தை நீ பசியோடு வைத்திருக்கிறாய், இதற்கு நீ தீனி ஓடுவதில்லை என்று அது என்னிடம் முறையிட்டது. இந்த ஒரு செயல் உன்னை நரகத்திற்கு கொண்டு செல்ல போதுமானது. இந்த ஒட்டகத்தின் விஷயத்தில் நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், நீ அல்லாஹ்வை பயந்துகொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜீவகாருண்யத்தை நமக்கு வலியுறுத்தினார்கள். அதே போலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த விலங்குகளுடைய விஷயத்தில் இரக்கத்தை காட்ட சொன்னாங்க. ஒரு சஹாபி ஒரு ஆட்டை அறுப்பதற்காக அதனுடைய கழுத்திலே காலை வைத்து கொண்டு, கழுத்திலே காலை வைத்திருக்கிறார், காலை வைத்து கொண்டு கத்தியை தீட்டி கொண்டிருக்கிறார். பெருமானார் சொன்னார்கள், அதுரீது அன் துமி தஹா மைத்ததைன், என்னை இந்த ஆட்டை இரண்டு முறை கொல்ல நினைக்கிறாயா, இந்த ஆட்டை இரண்டு முறை கொல்ல நினைக்கிறாயா என்று கேட்டார்கள். நீ தீட்டுவதாக இருந்தால் முதலிலேயே தீட்ட வேண்டும், அது உயிரோடு இருக்க அதற்கு முன்னாலேயே கத்தியை தீட்டுவது இது இரண்டு முறை கொள்வது. ஒன்று, உயிரோடு இருக்கும் போதே நீ கத்தியை தீட்டுவதன் மூலம் அதற்கு மரண பீதி ஏற்படுகிறது, மரண பயம் ஏற்படுகிறது, அதன் மூலம் நீ ஒரு தடவை அதை கொள்கிறாய். இரண்டாவது, நீ கத்தியால் அறுக்கும் போது இரண்டாவது தடவை கொள்கிறாய். ஆக அறுப்பதாக இருந்தால் கூட அழகான முறையிலே அறுங்கள், அறுக்கப்படும் பிராணிக்கு முன்னால் கத்தியை தீட்டாதீர்கள் என்று இந்த அளவிற்கு இந்த விலங்குகளோடு ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் எவ்வளவு பெரிய காரண்யத்தை இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நபிகள் பெருமானார் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு ரெண்டு சேவலை மோதவிட்டு அதற்கு சாராயத்தை புகட்டி அதனுடைய காலிலே கத்தியோ விலோடையோ விலங்க கட்டி வைத்து கொண்டு இரண்டு விலங்குகளை மோதவிட்டு ஒரு கோரமான ஆக ஒரு வக்கிரமமான ஒரு சண்டையை பார்ப்பது, ரசிப்பது என்பது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அறவே தகாத ஒரு செயல். ஒரு முறை அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அவர்கள் ஒரு ஒட்டகத்தில் ஏறி சவாரி செய்கிறாங்க. அது கொஞ்சம் வேகமாக போகாமல் மெதுவாக செல்கிறது. அன்னை ஆயிஷா விரட்டுகிறார்கள். இப்போ பெருமானார் சொன்னாங்க, அலைக்கு பிர் ரிஃப், ஆயிஷாவை நிதானம், ஆயிஷாவை மென்மை, ஒட்டகத்தை விரட்டுவதாக இருந்தாலும் கூட இவ்வளவு கடுமை காட்டக்கூடாது என்று அந்த விரட்டக்கூடிய அந்த நேரத்திலே கூட மென்மையான முறையில் செயல்படும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பறவைகளுடைய கூட்டை கலைக்க பெருமானார் தடுத்தான். பறவை கூடு கட்டி இருக்கிறது, அதை எதிர்பாராமல் களைப்பதற்கு பெருமானார் தடுத்தார்கள். எறும்பு கூட்டை எரிக்க கூடாதுன்னு சொன்னான். ஒரு பயணத்துல பார்த்தாங்க, சஹாபாக்கள் ஒரு இடத்துல தங்குவதற்காக முகாமிட்ட போது அங்கே எறும்பு கூடு இருந்தது. உடனே அதை தீயிலிட்டு எரிச்சிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மன் ஹர்ரகஹாதி, யார் இதை தீயிலிட்டு கொளுத்தியது, இதை யார் நெருப்பிலிட்டு எரித்ததுன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க தான் யார ரசூலுல்லாஹ். சொன்னாங்க, லா யுஅஸ்ஸிபு பின்னார் இல்லா ரப்புன்னார், நெருப்பிலிட்டு தண்டனை கொடுப்பது அல்லாஹுடைய அதிகாரம், நெருப்பை கொண்டு தண்டிப்பது அல்லாஹுடைய அதிகாரம், மனிதனுக்கு அந்த அதிகாரம் இல்லை. எனவே நெருப்பிலிட்டு எறும்பு கொட்டை அழிக்க வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கூட தடுத்தாங்க. அதே போலதான் விளையாட்டுக்காக அம்பறிகிற பயிற்சிக்காக விலங்குகளை இலக்காக ஆக்கி அந்த விலங்குகள் மீது அம்பறிந்து பயிற்சி செய்வது, இது அறியாமை காலத்தில் இருந்தது. அறியாமை காலத்தில் அம்பறிவதற்காக பயிற்சி எடுக்கிற போது ஒரு விலங்கை, ஒரு கோழியையோ அல்லது வேறு விலங்கையோ கட்டி வைத்து அதை நோக்கி அம்பறிவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா அன் துஸ்பரல் பஹாயிம், விலங்குகளை கட்டி வைத்து அந்த விலங்குகளை இலக்காக ஆக்கி அம்பறிவதை பெருமானார் தடுத்தார்கள். இந்த அளவுக்கு விலங்குகள் சம்பந்தமாக பெருமானார் காட்டிய வழிகாட்டுதல் ஒன்றல்ல இரண்டல்ல. அதே போல பெருமானார் மற்றொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இய்யாக்கும் அன் தத்தஹிது துஹூர தவாபிக்கும் மனாபீர், விலங்குகளுடைய முதுகுகளை உரை நிகழ்த்தும் மேடைகளாக ஆக்கி கொள்ளாதீர்கள். அதாவது அறியாமை காலத்துல சந்தைகளுக்கு வருவார்கள் கவிஞர்கள், புலவர்கள், பேச்சாளர்கள் சந்தைக்கு வருவாங்க. வந்த அவர்களது ஒட்டகங்கள், அவர்களது குதிரைகளில் உட்கார்ந்து கொண்டு மணிக்கணக்கில் உரை நிகழ்த்துவாங்க. பெருமானார் சொன்னாங்க, இந்த கால்நடைகள், இந்த மிருகங்களுடைய முதுகுகள் இருக்கிறதே அது சவாரி செய்வதற்கு மட்டும்தான், அது உரை நிகழ்த்துவதற்கான மேடைகள் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு நமக்கு விலங்குகள் மீது எவ்வளவு இரக்கத்தை வெளிப்படுத்தணும்னு சொன்னாங்க. இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை பெற்றிருக்கிற நாம் சற்றும் வித்தியாசம் இல்லாமல் காவிர்கள், குடிகாரர்கள், போதையிலே உணரக்கூடிய அந்த கூட்டத்தினர் சேருகிற, அவர்கள் ரசிக்கிற அந்த கூட்டத்திற்கு சென்று ஒரு மார்க்க விரோதமான, பெருமானார் தடை செய்த ஒரு விளையாட்டை பெண்களோடு சேர்ந்து ரசிக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்மிடமும் பக்கர புத்தி, ஒரு உயிரினத்தை சண்டையிட்டு மோத விட்டு ரசிக்கிறோம் என்று சொன்னால் இந்த வக்கர புத்தி தான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் ரஹமத்து கிடையாது, நம்முடைய உள்ளத்திலே காருண்யம் இல்லை, கருணை இல்லாதது தான். அவர்கள் எப்படி அந்த காஃபிரானவர்கள், இறைவனை ஏற்காத மக்கள், நிராகரிக்கும் மக்கள், இணை வைக்கிற மக்கள் எந்த ஒரு மிருக வதையை ரசிக்கிறார்களோ அதே மிருக வதையை ரசிக்கக்கூடிய ஒரு பாதைக்கு இந்த முஸ்லீம் சமூகம், அதுவும் தங்களது பெண்களையும் அழைத்து கொண்டு. இத்தகைய செயல்களால் தான் இன்னைக்கு பெண்கள் ஓடி போகிற நிகழ்வுகள், பெண்கள் மதம் மாறுகிற நிகழ்வுகள் சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. நேற்று கூட சென்னையில் இருக்கிற ஒரு நண்பர் ஃபோன் செய்தபோது, கடந்த சில தினங்களுக்கு முன்னால் சென்னை மாவட்ட ஜமாத்துலமா இந்த விஷயத்திற்காக வேண்டி ஒரு மாநாடை சமீபத்தில் அவங்க ஏற்பாடு செய்கிறாங்க. பெண்கள் மதம் மாறி அந்நியர்களோடு ஏன் ஓடி போகிறாங்க, இதற்கான என்ன காரணம் என்று அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் ஒரு ஆலிம் சொன்ன தகவலை ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. வரக்கூடிய 27ஆம் தேதி என்று நினைக்கிறேன் கம்பம் பகுதியிலே ஒரு திருமணம் ஒன்று நடக்கவிருக்கிறது. அந்த திருமணத்தில் என்ன வேடிக்கை என்று சொன்னால், ஒரு முஸ்லீம் பெண் முஸ்லீம் அல்லாத ஒரு வாலிபரை காதலித்து, ஒரு இந்துவை காதலித்து, அந்த முஸ்லீம் பெண்ணுடைய பெற்றோரும் அதற்கு சம்மதம் தெரிவித்து ஒரு கோயிலிலே வைத்து அந்த திருமணம் நடைபெறப் போகிறது. கோயிலில் வைத்து திருமணம் நடக்கிறது. இந்த திருமணத்திற்கு எல்லோரும் வருகை தர வேண்டும் என்று அந்த முஸ்லீம் பெற்றோர் பத்திரிகையும் அடித்து பல பகுதிக்கு அனுப்பியும் இருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? இன்னொரு பக்கம் பார்த்தோமையானால் முஸ்லீம் அல்லாத மக்கள் இஸ்லாத்தின்பால் உள்ள தேட்டம், இஸ்லாத்தின்பால் அவர்களது வருகை ஒரு பக்கம் மகிழ்ச்சியை தருகிறது. நேற்று கூட ஒரு தகவலை பார்த்தபோது, ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு பெண் குரானை மரணம் செய்திருக்கிறார், இஸ்லாத்தை இன்னும் தழுவில்லை. இதை ஒரு அற்புதங்களில் ஒன்று இப்படி ஒரு பக்கம் பார்த்தோமையானால் இன்னொரு பக்கம் என்னன்னு சொன்னால், இத்தகைய நிகழ்வுகளும் ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கு முஸ்லீம் அல்லாத ஒரு மணமகனை தேர்வு செய்தது மட்டுமில்லாமல் அந்த திருமணத்தை கோயிலில் வைத்து நடத்துவதோடு மட்டுமில்லாமல் அதை பகிரங்கப்படுத்தி எல்லோருக்கும் அழைப்பும் கொடுக்கப்படுகிறது என்றால் இன்றைக்கு நாம் பெருமானாருடைய வழிகாட்டுதலை பின்பற்றுகிறோமா? மார்க்கம் காட்டிய வழிகாட்டுதலை பின்பற்றுகிறோமா? அந்நியருடைய பாதையிலே சென்று கொண்டு அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்தால், அல்லாஹுடைய உதவி எதிர்பார்த்தால் எப்படி கிடைக்கும்? ஆக இன்றைக்கு நாம் இதற்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய பெண்களை அந்நியர்களுக்கு முன்னால் நாமே அழைத்து சென்று காட்டுகிறோம், எங்களுடைய பெண்களை பாருங்கள், எங்களது பெண்களது அழகை ரசிங்கள் என்பதாக நாமே வீட்டில் இருக்க வேண்டிய, பருதாவை பேண வேண்டிய, ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டிய இந்த பெண்களை நாமே அழைத்து சென்று ரசிக்க வைக்கிறோம். பெருமானார் இத்தகைய ஆண்களைத்தான் தையூஸ், மானங்கட்டவன், ரோஷங்கட்டவன் என்று பெருமானார் சொன்னாங்க. தையூத் பெருமானார் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டாங்க, தையூஸ் என்றால் யார்? பெருமானார் சொன்னாங்க, அந்நிய ஆண்கள் தன்னுடைய மனைவியை, தன்னுடைய தாயை, தன்னுடைய சகோதரியை அந்நிய ஆண்கள் ரசிப்பதையோ, அந்நிய ஆண்கள் அவர்களோடு பேசுவதையோ சற்றும் லட்சியப்படுத்தாதவன், அதை பொருட்படுத்தாதவன் தான் தையூஸ். தன்னுடைய மனைவியோடு யார் பேசினால் என்ன, அது பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை. தன் தாயோடு யார் பேசினால் என்ன, அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. தன் சகோதரியோடு, தான் பெற்ற மகளோடு யார் பேசினால் என்ன, அதை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறானே, இவன் தான் தையூஸ் என்கிற மானங்கட்டவன். இன்றைக்கு நம் சமுதாயத்திலும் இத்தகைய தையூசுகள் இருக்கிறார்கள். இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு கூட்டு போய் பல காஃபிர்கள் கூடக்கூடிய, குடி போதையில் தள்ளாடக்கூடியவர்கள் வரக்கூடிய ஒரு இடத்திற்கு பெண்களை அழைத்து போகிறோம் என்று சொன்னால், மானமுள்ள எந்த ஆணும், ரோஷமுள்ள எந்த ஆணும் இந்த காரியத்தை செய்ய மாட்டான். ஆக அங்கே நடக்கிற மார்க்க விரோதமான செயல் ஒன்றல்ல. ஒரு பக்கம் மிருகவதை, ஒரு பக்கம் மிருகவதை, அதுவே ஒரு வக்கர புத்தி, மிருகங்களை மோத விடுவது. இன்னொரு பக்கம் அந்த இடத்திற்கு பெண்களையும் அழைத்து கொண்டு இத்தகைய செயலை செய்ய வைக்கிற போது பெண்களை நீங்களே தவறான வழியில் செலுத்துகிறீர்கள், தவறான வழியில நீங்களே கொண்டு செல்கிறீர்கள். எனவே பெண்கள் வழிகட்டு போவதற்கான முழு முதற் காரணம் ஆண்கள் தான். ஆண்களுடைய கட்டுப்பாட்டில் இன்றைக்கு பெண்கள் கிடையாது. அத்தகைய இந்த கட்டுப்பாடற்ற நிலை வந்து விட்டதனால்தான் இன்றைக்கு சர்வசாதாரணமாக பெண்கள் மதம் மாறுகிற, ஊர் விட்டு ஊர் ஓடி போகிற, அந்நியர்களோடு ஓடி போகிற ஒரு கலாச்சாரம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வருகிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, இனி இத்தகையதொரு செயல் அறவே நடக்காமல் நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒரு அற்புதமான வழிகாட்டுதலையும் பெருமானாருடைய